IVM.
வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது ஐவிஎம் வழங்கும் கதை பாட்காஸ்டின் வெண்வேல் சென்னி எபிசோட் நம்பர் 165. இந்த எபிசோட், அதாவது நேத்து நம்ம ஆனிவர்சரி கொண்டாடி இருக்கோம், அதனால இது கதை பாட்காஸ்டோட 5வது வருஷத்தோட முதல் எபிசோடா இருக்க போகுது. நமக்கு 4th ஆனிவர்சரி விஷஸை நாமளே சொல்லிக்கலாம். ஹாப்பி ஆனிவர்சரி கதை பாட்காஸ்ட். உங்க எல்லாருக்கும் தான் இந்த விஷஸ். உங்க எல்லாரோட வாழ்த்துக்களாலையும் சப்போர்ட்டாலையும் மட்டும்தான் இந்த அளவுக்கு என்னால இந்த கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற பாட்காஸ்டை கொண்டு வர முடிஞ்சது. அதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஆனால் இது செலிப்ரேஷன் எபிசோடு கிடையாது. ஏன்னா 175வது எபிசோடை நம்ம செலிப்ரேஷன் எபிசோடாக கொண்டாட போகிறோம். அதனால இப்போது நான் இதை செலிப்ரேஷன் எபிசோடாக எழுதலை. எல்லாரும் என்னை பொறுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இப்போது எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட டைட்டில் காம கிழத்தியின் காதலன் நபும்சகன். மோரிய துணை தலைவன் ஒருத்தனோட மகாதேவர் ருத்ரனோட தளிக்குள்ளே, அதை கோயிலுக்குள்ளே போனால் சித்திரக்கனி அவங்க கிட்ட என்னை கேட்காம யாரையும் கொண்டுடாத அப்படின்னு சொல்லி தான் உள்ள கூட்டிட்டு போனான். கழுத்துல நாகம் படம் எடுத்துட்டு இருந்த மேனில புலித்தோல் போத்திட்டு கம்பீரமா உட்கார்ந்துருந்தாரு மகாதேவர். அவர் தலையில பிறை சந்திரனும் கங்கையும் இருந்தாங்க. கையில திருசூலம் வச்சிருந்தார். அகலமா இருந்த அரசமர அடியில களிமண்ணால ஆன மகாதேவரோட சிலை பெருசா இருந்தது. அந்த மண்மேடி மகாதேவர் மனுஷங்களை விடவும் கொஞ்சம் உயரமா இருந்தார். மகாதேவருக்கு முன்னாடி பல பேர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இடையில துணை தலைவனோட சித்திரக்கனியும் உட்காந்துருந்தா. பல பேர் அமைதியா தியானம் பண்ணாலும் சின்ன சலசலப்பு சத்தம் அங்க வந்துட்டு தான் இருந்து. சித்திரக்கன்னி துணை தலைவனை பார்த்து, நீ மட்டும்தான் வந்திருக்கியா அப்படின்னு குசுசுன்னு கேட்டான். ஆமா தேவி அப்படின்னா அவன். எதுக்கு நீ மட்டும், இன்னும் கொஞ்சம் பேரை அழைச்சிட்டு வர வேண்டியதுதானே அப்படின்னு கோபத்தோட கேட்டான். சாமியை பார்த்து பக்தியில கன்னத்துல போட்டுக்கிட்டா சித்திரக்கன்னி. சித்திரக்கன்னி கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம உட்காந்துருந்தான் துணை தலைவன். நமக்கு நேர் எதிரில் ஒருத்தன் உட்காந்துருக்கானே, அவனை நல்லா உத்து பாரு அப்படின்னா அவன். அவனும் அவன் சொன்ன பக்கம் பார்த்தான். அவங்களுக்கு எதிர்த்தாப்புல பல பேர் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு திரும்பினவன் முகம் அஷ்ட கோணலா போச்சு. அருவருப்பா கண்ணை திருப்பிக்கிட்டான். அவன் முகமாற்றத்தை கவனிச்ச சித்திரக்கன்னி, என்ன ஒன்றும் பேசாம அமைதியா இருக்க அப்படின்னு கேட்டான். என்ன தேவி சொல்ல அப்படின்னு கேட்டான் அவன். அவனை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டா அவன். பார்த்திருக்கேனே அப்படின்னா அவன். எங்க பார்த்திருக்க, யாரோட பார்த்திருக்க அப்படின்னு பரபரப்பா கேட்டான். பாடலியில பார்த்திருக்கேன் அப்படின்னா அவன். ஆனா யாரோட பார்த்திருக்க அப்படின்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன் நானும். இவனை பாடலியில பார்த்த ஞாபகம், ஆனா இவன் யாருன்னு மட்டும் ஞாபகமே வரல. பாடலியில இவனை யாரோட பார்த்திருக்க அப்படின்னு கேட்டா அவன். பேரரசர் கடைசியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஷ்மீரத்துல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான் அவன். ஞாபகம் இருக்காவா, அவளை பேரரசரோட மனைவின்னு சொல்லாத, பேரரசரோட காம கிழத்தின்னு சொல்லு, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னா சித்திரக்கன்னி. ஆமா, பேரரசருக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அவதான் கவனிச்சுக்கிறா. பேரரசருக்கு அவன் மேல தனி பிரியம். ஆனா அப்படின்னு இழுத்தான் அவன். என்ன ஆனா அப்படின்னு கேட்டா அவன். ஆனா பேரரசரோட காம கிழத்திக்கு நம்ம பட்டத்து இளவரசர் மேலதான் தனி பிரியம் அப்படின்னு கேள்விப்பட்ட இளவரசருக்கு கூட அவன் மேல அப்படின்னு தொடங்கினவன் அமைதி ஆயிட்டான். அந்த கேடு கெட்ட உறவை பத்தி எனக்கும் தெரியும், எனக்கு நீ அதை வழக்கி சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னா அவன். இந்திரசேனி தேவிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவன். நீ யாரு? பேரரசரோட துணை தலைவன். உனக்கே தெரிஞ்சிருக்கும் போது தேவிக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு கேட்டா அவன். தேவிதான மோரிய பட்டத்து அரசியாக போறவங்க, இந்த உறவு தெரிஞ்சுக்கிட்டும் அமைதியா இருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா அவன். இது முதல்ல வதந்தின்னு தான் நினைச்சோம், ஆனா அவங்களோட இந்த உறவை பத்தி தெரிஞ்சதும் தேவி குணாளனை வெட்டி அனுப்பிட்டாங்க. இனி குணாளனுக்கும் தேவிக்கும் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல அப்படின்னா சித்திரக்கன்னி. தேவி பாவம் அப்படின்னா அவன். ஆமா அப்படின்னு சொன்னவ, நமக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கவன் அந்த காம கிழத்தியோட வேலைக்காரன் தானே அப்படின்னு கேட்டா அவனை பார்த்து. ஆமா தேவி, ஆனா ஒரு திருத்தம் அப்படின்னா அவன். என்னன்னு கேட்டா, நமக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கவன் அப்படின்னு சொல்லாதீங்க, உட்காந்துருக்கவ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா அவன். என்ன வளர்ற அப்படின்னா இவன். தன்னோட காம கிழத்துக்கிட்ட யாரையும் கிட்ட வரவிடாம பாதுகாக்கிற பேரரசர் இவனை மட்டும் எப்படி அவகிட்ட வர அலோ பண்ணார்னு உங்களுக்குள்ள இந்நேரம் ஒரு கேள்வி வரணுமே அப்படின்னு கேட்டான் அவன். ஆமா வருது, காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சித்திரக்கண். இவன் ஒரு திருநங்கை, ஆண் உருவத்துல இருக்க பொண்ணு அப்படின்னா அவன். நெஜமாவா அப்படின்னு கேட்டா இவ அசந்து போய், ஆமா நெஜம்தான், ஆண் உருவத்துல இருந்தாலும் பொண்ணுங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் இவன். இவன் பாக்குறதெல்லாம் ஆம்பளைங்களை தான். அவன் கண்ணு பாக்குற இடத்த பார்த்தா தெரியும் அவனுக்கு, அந்த பக்கம் ஆடை இல்லாம உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்க பரதேசியே அவன் பார்த்துட்டு இருக்கிறது தெரியும். இவன் தன்னோட பாலையே காதலிக்கிற நபும்சகன் அப்படின்னா துணை தலைவர். இவனால தன்னோட காமக்கிழத்திய தொட முடியாதுன்னு நினைச்சுதான் இவனை அவளுக்கு அந்தரங்க வேலைக்காரனா பேரரசர் நியமிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா சித்திரக்கன். ஒரு காலத்துல இவனும் அவளும் காதலர்களா, காலப்போக்குல இவன் பெண் தன்மை வெளியில வந்ததும் இவன் அவளை பிரிஞ்சிட்டான். ஆனா அவ இவனை விட்டு போகல. பேரரசர் அவளை கவர்ந்து கூட்டிட்டு வரும்போது அவ இவனையும் கூட்டிட்டு வந்துட்டான்னு வதந்தியும் உலா வருது. இவன் மேல சந்தேகம் வந்து இவனோட ஆண்மை தன்மையை நீக்கிட்டார் பேரரசர் அப்படின்னு கூட ஒரு வதந்தி இருக்கு அப்படின்னா துணை தலைவர். இவன் சொன்ன இந்த அக்க பொருள பெருசா அக்கறை இல்லாம அவனையே பார்த்துட்டு இருந்தா சித்திரக்கண்ணி. தேவி அப்படின்னு கூப்பிட்டா அவன். என்னன்னு கேட்டா அவன். இவனுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னா அவன். இந்த கேள்வியை ரொம்ப லேட்டா கேக்குற அப்படின்னா அவன். பாடலியில பேரரசரோட காமக்கிழத்திக்கு பக்கத்திலே இருக்கவன் இங்க என்ன பண்றான்? அந்த காமக்கிழத்து இங்க வந்திருக்காளா என்ன? இந்திரசேனி இருக்க இடத்த அவ கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாளே அப்படின்னா அவன். அவ வரல, அவன் மட்டும்தான் இங்க வந்திருக்கான்னு சொன்னா சித்திரக்கண். இவனுக்கு இங்க என்ன வேலைன்னு அப்படின்னா அவன். பேரரசரோட இளைய மனைவிக்கும் அப்படின்னு சித்திரக்கண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது குறுக்கிட்டவன், இளைய மனைவின்னு சொல்ல வேணாம், காமக்கிழத்தின்னு சொல்லுங்க அப்படின்னா அவன். அதை கேட்டதும் சிரிச்ச சித்திரக்கண்ணி சரி அப்படின்னா. அவளுக்கும் பட்டத்து இளவரசருக்கும் சரியில்லாத உறவு இருக்கு. அவங்களுக்கு தடையா இருக்கிறது இப்போ இந்திரசேனி தேவி தான். ஏற்கனவே அவ பேரரசரை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. அடுத்து முடிசூட போற பட்டத்து இளவரசரையும் தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்துட்டா. பேரரசரோட ஒட்டுமொத்த அதிகாரமும் அவ கைக்குள்ள வந்துடும். இந்திரசேனி தேவி ஏதாவது பண்ணிட்டா அடுத்து பேரரசோட ஒட்டுமொத்த அதிகாரமும் அவ கைக்குள்ள வந்துடும். அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவ பண்ற வேலை இதெல்லாம் அப்படின்னு சொன்னா சித்திரக்கண். அப்படின்னா இந்த நபும்சகன் நம்ம தேவியை தீத்துக்கிட்ட வந்திருக்கானா அப்படின்னு கேட்டா அவன். ஆமா அப்படின்னா இவ. இவனை இப்பவே கொண்டுடட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இடுப்புல மறைச்சு வச்சிருக்க குருவாளை எடுக்க போனா துணை தலைவன். அவனை தடுத்த சித்திரக்கண்ணி, இவனை பத்தி சாதாரணமா நினைச்சிடாத, இவன் கை தேர்ந்த தீட்சணன் அப்படின்னா தேர்ந்த கொலையாளின்னு அர்த்தம். ரசதன் அப்படிங்கிற விஷம் கொடுக்கறதுல கில்லாடியும் கூட. அவனை கொல்றது அவ்வளோலாம் ஈஸி இல்லை. மாறு வேஷத்துல இருந்த தேவிய யாரும் கண்டுபிடிக்கவே முடியாத நேரத்துல இவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். அதனால எச்சரிக்கையா இவன் கிட்ட நடந்துக்கிறது நல்லது. இங்க இவன் மட்டும்தான் இருக்கானா இல்ல இவனுக்கு துணையா எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இவனை கொன்னாலும் இவன் நண்பர்களால தேவிக்கு ஆபத்து வரும். அதனால இந்த திருட்டு கூட்டத்தை மொத்தமா தீர்த்து கட்டணும் அப்படின்னா அவன். நல்ல யோசனை தேவி, நான் இந்த நபும்சகனை ஃபாலோ பண்றேன். நீங்க போய் தேவியை எச்சரிக்கை பண்ணுங்க, பொழுது மறைய போகுது, அதனால நீங்க வேகமா கோட்டைக்குள்ள போயிடுறது தான் நல்லது அப்படின்னா துணை தலைவன். சரி நான் கிளம்புறேன், அவங்க கிட்ட நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொன்ன சித்திரக்கண்ணி அங்கிருந்து கிளம்பினான். பொழுது மறைஞ்சு விளக்கு ஏத்துற வரைக்கும் மகாவீரரை தரிசிச்சுட்டே உட்கார்ந்துருந்தான் நபும்சகன். அப்புறம் அவன் மட்டும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சான். துணை தலைவன் சத்தம் இல்லாம அவனை ஃபாலோ பண்ணான். மகாதேவரோட தலையிலிருந்து கிளம்பின நபும்சகன் நேரா வடுக அகதிகள் தங்கியிருந்த கூடாரத்துக்கு போனான். அங்க அவனோட இன்னும் மூணு பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தான் நபும்சகன். அப்புறம் அவங்கள கூட்டிட்டு கவனமா கோட்டை வாசல பார்த்து போனான். மதில் மேல ஏத்தி வச்சிருந்த தீப்பந்த வெளிச்சத்திலேருந்து மிளைக்காடுகள் நிழல் அவங்களுக்கு பாதுகாப்பு தர நாலு பேரும் யாரோட பார்வையிலையும் அகப்படாம கோட்டை அகழிக்கிட்ட போனாங்க. ஆள் அரவமே இல்லாத பகுதியில முதலைகள் நிரம்பின அகழி பாதையில நாலு பேரும் அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தன் அகழிய தாண்டிட்டா நம்மளால ஈஸியா கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடலாம், உதவி தயாரா இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ பறவை இருந்த இருட்டை பயன்படுத்தி துணை தலைவன் அகழி கரையிலேயே ஊர்ந்துகிட்டே கிட்ட வந்தான். அகழிக்குள்ள இருந்த முதல்ல ஒண்ணு துணை தலைவனை மோப்பம் பிடிச்சிட்டே வாய பொழந்துட்டு கரையில ஏற முயற்சி பண்ணுச்சு. அங்க முதல்ல இங்க கரையேற முயற்சி பண்ணாலும் முடியாத அளவுக்கு தான் கரை இருந்தது. ஆனா அது இவனுக்கு தெரியாததுனால முதலைய பார்த்ததும் இவன் பயந்து நகர்ந்தான். அந்த ஒரு சின்ன அசைவு இவனை காட்டி கொடுத்துடுச்சு. திடீர்னு அசைவை உணர்ந்த நபும்சகன் தன்னோட இடுப்புல வச்சிருந்த குருவாளை எடுத்து பயங்கர வேகத்துல எரிஞ்சான். ரொம்ப வேகமா பாஞ்சு வந்த வாள் துணை தலைவன் நெஞ்சில பாஞ்சிச்சு. அவன் கத்த வாய் திறந்தான், ஆனா அதுல இருந்த விஷம் வேலை செஞ்சு அவனால கத்த முடியல. மயக்கமா வந்தது. உயிர் போயிட்டு இருந்த அந்த நிலைமையிலையும் இடுப்புல இருந்த குருவாளை எடுத்து அவன் வேகமா எரிஞ்சிட்டு தான் கீழே விழுந்தான். அந்த வாள் நபும்சகனோட நின்றுட்டு இருந்தவன்ல ஒருத்தன் மேல பாஞ்சுது. அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்தவனை செக் பண்ணா நபும்சகன் அவன் உயிர் பிரிஞ்சிட்டு இருக்கத பார்த்தான். நின்றுட்டு இருக்க ரெண்டு பேர்கிட்டையும் நீளமான பெரிய மரக்கட்டைய ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேனே எங்க அப்படின்னு கேட்டான். தயாரா இருக்கு கொண்டு வரவா அப்படின்னு கேட்டான். அவன் உடனே கொண்டு வா அப்படின்னு இவன் சொல்ல ரெண்டு பேரும் கிளம்பி போனவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நீளமான பெரிய ரெண்டு மரங்களை தூக்கிட்டு வந்தாங்க. சாவோட போராடிட்டு இருந்த துணை தலைவனை தூக்கிட்டு வந்திருந்தான் நபும்சகன். ரெண்டு பேரும் கொண்டு வந்திருந்த மரக்கட்டையை தூக்கி அகழிக்குள்ள வீசினான். ரெண்டும் மிதந்துச்சு. அடுத்து தரையில கடந்த ரெண்டு பேரோட கழுத்தையும் அறுத்து மரக்கட்டைகள் கடந்த இடத்துக்கு ரெண்டு பக்கத்துலயும் வீசினான். அகழியில கடந்த முதலைங்க எல்லாம் ரெண்டு பேரோட உடம்பையும் கடிச்சு கிழிக்க ஆரம்பிச்சது. அங்கங்க பாஞ்சாலிக பொறி பொருத்தப்பட்டிருந்துச்சு. இந்த பாஞ்சாலிக பொறின்றது மோரியர் கால அகழி பொறி. கூர்மையான நுனிகளை வச்சு கணைகள், அதாவது அம்புகள் பல பொருத்திட்டு மரத்தால செய்யப்பட்ட ஆயுதம். இத மதிலுக்கு வெளிப்பக்கம் தண்ணிக்குள்ள நிறுத்தி வச்சிருப்பாங்க. எதிரிங்க அகழியை தாண்ட முயற்சி பண்ணா பொறியை ஏக்கி விட்டா போதும். இதோட விஷம் தடவுன கூர்மையான அம்புங்க தாக்கி எதிரிகளை முன்னேற விடாம பண்ணிடும். அதனால எச்சரிக்கையோட என்னை பின்தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலிங்க ரெண்டு பக்கமும் பிரிஞ்சதும் மிதந்த மரக்கட்டை மேல நடந்து போய் அகழிய தாட்டனா நபும்சகன். அவனை ஃபாலோ பண்ணி ஒருத்தரா மற்ற ரெண்டு பேரும் அகழிய கடந்தாங்க. அகழியோட அகலம் சின்னதா அவங்க தாண்டறதுக்கு சுலபமா இருந்தது. கோட்டை மதில் செவர் மேல வீரங்க காவ காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடாம இருக்க இருட்டிலேயே செவர் மேல நடந்து போனாங்க. காம்பவுண்ட் வால் அடிவாரத்துல பதிக்கப்பட்டிருந்த கல்லையே பரிசோதிச்சுட்டு போன ஒருத்தன் இங்கதானே பாதை இருக்கணும் அப்படின்னு தொழாவி பார்த்தான். கல்லாலான அந்த மதில் சுவர்ல புடைப்பு சிற்பம், அதாவது சிலை ஒண்ணு இருந்தது. கீழே கடந்த கல் ஒன்னை எடுத்து மூணு தடவை தட்டினா அத கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல அமைதியா இருந்தது. திரும்பவும் மூணு தடவை தட்டினான். அடுத்து செவரோட மறுபக்கத்துல இருந்தும் யாரோ அவனை மாதிரி கல்லால தட்டினாங்க. அத்தனையும் தயார்னு சொல்லிட்டு அந்த சிலையை அழுத்தி பிடிச்சு கீழே இழுத்தான். அந்த இடத்துல ரெண்டு கல்லும் விலகி பாதை வந்துச்சு. அந்த சின்ன பாதைக்குள்ள ஒரு தரம் உள்ள நுழைஞ்சு அந்த செவரை தாண்டி கோட்டைக்குள்ள போனவங்க திரும்பவும் அதே சிலை கல்ல உள்ள இருந்து மேல தூக்கினா விலகின கல்லெல்லாம் திரும்பவும் உன்னோட ஒன்று சேர்ந்து பாதையை மறைச்சிடுச்சு. எந்த தளியில நபும்சகன் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தானோ அதே மகாதேவ தளியில கோட்டைக்குள்ளையும் நுழைஞ்சிருந்தாங்க. மூணு பேரும் கோட்டைக்குள்ள மகாதேவர் நிழல்ல மறைஞ்சிருக்க அங்க வந்த வேதம் ஓதுற வைதிகம் ஒருத்தன் மிளைக்காடுகள்ல பொருத்தி இருக்க கண்ணிகள்ல சிக்காம நான் சொன்னபடிதானே வந்தீங்க அப்படின்னு கேட்டான். ஆமான்னா நபும்சகன். மத்தவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னாடி கோயிலோட வாசல்ல இருந்து பக்தர்கள் மாதிரி போயிடுங்க அப்படின்னு சொல்லி வழி காட்டினான். ரெண்டு பேரும் முன்னாடி போக வைதிகன் கிட்ட வந்த நபும்சகன் இடுப்புல முடிஞ்சு வச்சிருந்த தங்க காசுப்பை ஒன்னு எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தான். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொஞ்சம் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்க உங்களுக்கு வேணுங்கிறத மாளிகையில பண்ணுவாங்க. மோரிய பேரரசோட மகாராணிக்கு நான் கடமைப்பட்டிருக்கதா சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலையும் என் பேரை வெளியில சொல்லிட வேணாம்னு சொல்லுங்க. ருத்ரன் உங்களுக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொன்ன வைதிகன் தூரத்துல தெரிஞ்ச மாளிகை ஒன்ன சுட்டி காட்டி அதுக்குள்ள எப்படி போறதுன்னு பத்தி அவனோட காதுல சொன்னவன் சில லட்சணை பதக்கத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தான். லட்சணை பதக்கத்தை பார்த்த நபும்சகன் சந்தோஷமா வந்த காரியம் வெற்றி தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சூரியன் மேற்குல சாயிற நேரத்துல மகாதேவர் கோயில்ல இருந்து கிளம்பின சித்திரக்கண்ணி வாசல் வழியா கோட்டைக்குள்ள நுழைஞ்சான். சித்திரக்கண்ணி கோட்டைக்குள்ள நுழையின நேரத்துல பொழுது நல்லா இருட்டி இருந்துச்சு. அவளை தடுத்து நிறுத்தின சித்ராஞ்சகன் எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்டாரு. தேவிக்கு ஆபத்து அப்படின்னு ஒத்த வரியில பதில் சொன்னா அவர். யாரை பார்த்துட்டு வரேன்னு கேட்டேன், எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு கோபமா கேட்டாரு அவரு. யாரையும் பார்க்க நான் போகல, கூட்டத்துல நபும்சகன் ஒருத்தனை பார்த்தேன். அவன் சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்டான், அவனை ஃபாலோ பண்ண செக் பண்ண, அவனால தேவிக்கு ஆபத்து அப்படின்னா சித்திரக்கண்ணி. அவர் அதை காதில் வாங்கிக்காம, என் துணை தலைவன் எங்க, அவனை என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். இதான் இந்த அவசர புத்தி தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல மிஸ்டர் சித்ராஞ்சகர். இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணா நீங்க எதை எதையோ பண்ணலாம். அந்த அளவுக்கு அவ உங்களுக்கு குறிப்பு கொடுத்துருக்கா சித்திரக்கண்ணி. அவ போய் செக் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்றா. ஆனா நீங்க எதையும் பண்ண மாட்டீங்க, அதுதான் உங்க பிரச்சனையே. சரி என்ன பண்றது, நாம இங்க அடிச்சுக்கிட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. இந்திரசேனி தேவிக்கு வந்த ஆபத்து எப்படி தீரப்போகுது, அதை நினைச்சாதான் பயமா இருக்குல்ல. சரி என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெற்றிவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்.
இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க, இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்க விரும்புகிற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அண்ட் மறக்காம வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.